SBS தமிழ்.
நம்ம ஆஸ்திரேலியா
படைப்பவர் தினகரன் செல்லையா.
இன்றுள்ளது போல் பெண்களுக்குள்ள ஓட்டுரிமை முதல் பல அடிப்படை உரிமைகள் 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் பிரித்தானியாவிலும் கூட இல்லை. அந்த காலகட்டத்தில் பிரித்தானிய அரசு உலகின் பல நிலப்பகுதிகளை தனது காலனிய ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வரும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தது. ஐரோப்பியா முழுவதும் பரவிய தொழிற்புரட்சியின் தாக்கம் பிரித்தானியாவையும் விட்டு வைக்கவில்லை. இதன் விளைவாக மேல்தட்டு நடுத்தரம் கீழ்த்தட்டு மக்கள் மத்தியில் புதியதாக தொழிலாளர் வர்க்கம் என்ற ஒரு வர்க்கமும் உருவாகியிருந்தது. இதைத் தொடர்ந்து பிரித்தானியாவில் பெண்களுக்கு படிப்பு மற்றும் வேலை இவையெல்லாம் ஆண்களுக்கு நிகராக அப்போதுதான் கிடைக்க தொடங்கியிருந்தன. ஆனால் அன்றைய தேதியில் மனிதநேயம் பற்றி சிந்திக்கும் நிலையில் இருந்தவர்கள் மிக மிக குறைவென்றே கூறலாம். அப்படிப்பட்ட மனிதநேயத்தையே வாழ்க்கையாகவே கொண்டிருந்தார் ஒரு பெண்மணி. அவர்தான் கேரலைன் சிசம். இவர் ஒரு தலைசிறந்த சமூக சீர்திருத்தவாதி, மனிதநேய செயல்பாட்டாளர், பெண்ணிய சிந்தனையாளர், பெண்கள் முன்னேற்றமே தனது லட்சியம் என வாழ்ந்தவர், ஆஸ்திரேலியாவிற்கு புலம்பெயர்ந்த மக்களின் உற்ற நண்பர் என்று போற்றப்படுபவர். 1808ஆம் ஆண்டு கேரலைன் இங்கிலாந்தில் உள்ள நார்த்ஹாம்ப்டன் என்னும் இடத்தில் பிறந்தார். இவரது தந்தை வில்லியம் ஜோன்ஸ் வசதி படைத்தவர், பெரிய விவசாய பண்ணைக்கு அதிபதி, 4 முறை திருமணம் செய்து கொண்டவர். 4வது மனைவிக்கு பிறந்தவர் தான் கேரலைன். 16வது குழந்தை, அதுவும் கடைசி செல்லப்பிள்ளை. வீட்டில் இளவயதில் வீட்டிலிருந்தபடியே கல்வி கற்றார் இவர். கேரலினுக்கு 6 வயது இருக்கும் போது தந்தை இறந்து விடுகிறார். இவருக்கு இளவயது முதல் பிறருக்கு உதவும் குணம் இருந்தது. அவரது வீடு தேடி வருவோரின் துயர்த்திற்கு எப்போதும் திறந்திருக்கும். 22ஆம் வயதில் கேப்டன் ஆர்ச்சிபால்ட் சிசம் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இவர். திருமணத்திற்கு பின் தான் மேற்கொள்ளும் எந்த ஒரு சமூக சேவையிலும் கணவரின் தலையீடு இருக்கக்கூடாது என்ற நிபந்தனையுடன் தான் இத்திருமணம் நடந்தேறியது. கணவர் ஆர்ச்சிபால்ட் சிசம் கிழக்கிந்திய கம்பெனி படையின் ஒரு பிரிவான மெட்ராஸ் இன்ஃபேண்ட்ரியில் கேப்டனாக சென்னையில் பணிபுரிந்து வந்தார். திருமணம் முடிந்து 2 வருடங்களுக்கு பிறகு 1833ஆம் வருடம் கணவர் இருந்த சென்னைக்கு, அதாவது மெட்ராஸுக்கு வந்து சேர்ந்தார் கேரலைன். மெட்ராஸ் அப்போது 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. ஒன்று பிரித்தானியர்களின் குடியிருப்பு அதிகம் உள்ள பகுதி, அதாவது ஒயிட் டவுன், இப்போது உள்ள சென்ட் ஜார்ஜ் கோட்டை உள்ள பகுதி. இது ஐரோப்பியர்களும் மற்றவர்களும் உள்ள குடியிருப்பு பகுதி, பிளாக் டவுன் என்று அழைக்கப்பட்டது. அதாவது புரசைவாக்கமும் அதை சுற்றியுள்ள பகுதியும். இந்த பிளாக்டவுன் பகுதியில்தான் வீடு ஒன்றை விலக்கி வாங்கி அதில் பெண்களுக்கென தனியாக தொழிற்பள்ளி ஒன்றை நிறுவினார் கேரலைன். அதுவும் மெட்ராஸ் வந்த 1 வருடத்திற்குள். இந்த பள்ளிக்கூடம் ஐரோப்பிய படைவீரர்களின் பெண் குழந்தைகளுக்கென்றே உருவாக்கப்பட்டது. அதில் எழுத, படிக்க, சமையற்கலை, சுகாதாரம், தையற்கலை, நீதிபோதனை, சமயக்கல்வி, செவிலியருக்கான பயிற்சி இவை அனைத்தும் அளிப்பதற்கு ஏற்பாடு செய்தார் கேரலின். அப்போது மெட்ராஸ் கவர்னராயிருந்த சர் ஃப்ரெட்ரிக் ஆடம்ஸ் இந்த பள்ளியின் மீது தனி கவனம் செலுத்தினார். கவர்னரின் உதவியால் சில நாட்களில் இப்பள்ளிக்கு 2000 ரூபாய் நன்கொடையாக திரட்டப்பட்டது. கேரலினால் உருவாக்கப்பட்ட இந்த பள்ளிக்கூடம் பின்னாளில் அரசாங்கத்தால் நிர்வகிக்கப்பட்டு வந்தது. ஆர்ச்சிபால்ட் சிசம் அவர்களுக்கு ஏற்பட்ட உடல்நலக் குறைவால் 1838ஆம் ஆண்டு கேரலைன் தனது கணவர் மற்றும் குழந்தைகளுடன் சிட்னிக்கு பிரயாணமானார். சிட்னியின் தட்பவெப்பநிலை கணவரின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் என்று நம்பினார். சிட்னியின் வின்சர் என்னும் இடத்தை தெரிவு செய்து குடும்பத்துடன் புலம்பெயர்ந்தார் இவர். இந்தியாவிலிருந்து சிட்னிக்கு அவர் மேற்கொண்ட கடல் பிரயாணம் ஆஸ்திரேலியாவிற்கு புலம்பெயர்ந்து வருவோரின் துன்பங்களையும் அவர்களது துயரங்களையும் நேரில் காணும் அனுபவத்தை தந்தது. சிட்னிக்கு வந்த சில மாதங்களில் கணவரின் உதவியுடன் தனது சமூக சேவைகளை தொடங்கினார் கேரலைன். இதற்கிடையில் 1840இல் பணி நிமித்தமாக ஆர்ச்சிபால்ட் சிசம் மறுபடியும் மெட்ராஸ் செல்ல வேண்டி வந்தது. குழந்தைகளுடன் கேரலைன் சிட்னியிலேயே தங்கிவிட்டார். சிட்னி நகரில் தெருக்களில் ஆதரவற்ற நிலையில் வாழ்ந்த புலம்பெயர்ந்த பெண்களுக்கு உரிய வேலை பெறுவதற்கு உதவினார் இவர். சில ஆண்டுகளுக்குள்ளாகவே புலம்பெயர்ந்த மகளிருக்கென 16 தங்கும் வீடுகளை கட்டினார். கதியற்ற மக்கள் சுதந்திரமாக வாழவும் வறுமையிலிருந்து மீளவும் வழி செய்யும் வகையில் அவர்களுக்கு கடன் வழங்கும் திட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்தார். 7 வருடங்களில் புலம்பெயர்ந்த 11,000 மக்களுக்கு மேல் அவர்களுக்கான உரிய வேலையையும் தங்குவதற்கு உரிய இடத்தையும் அதற்கான வசதிகளையும் பெற்றுத்தந்தார் இவர். இந்த சேவைக்காக அவர் யாரிடமும் பணமோ நன்கொடையோ அரசாங்கத்திடம் சலுகையோ பெறவில்லை. சமயமோ அரசியல் சாயமோ இல்லாமல் தனியாகவே தனது பொது சேவையை தொடர்ந்தார். இந்தியாவிலிருந்து இராணுவ பணியிலிருந்து திரும்பிய கணவருடன் 1846 வருடம் பிரித்தானியாவுக்கு பயணித்தார் கேரலின். தன்னால் உதவி பெற்று புலம்பெயர்ந்தவர்கள் குடிபெயர்ந்தவர்கள் வழங்கிய நற்சான்றிதழ்களை சஞ்சிகைகளில் பிரசுரம் செய்தார். துண்டு பிரசுரங்களையும் அச்சிட்டு வெளியிட்டார். இதில் கம்ஃபர்ட் ஃபார் தி புவர், மீட் 3 times a day போன்ற வாசகங்களை சார்ல்ஸ் டிக்கன்ஸ் தனது இதழ்களிலும் வெளியிட்டார். இவர் பிரித்தானிய அரசுடன் தொடர்ந்து முறையிட்டதன் பலனாக புலம்பெயர்ந்து செல்வோர் பயணிக்கும் கப்பல்களின் தரம் உயர்த்தப்பட்டது. ஆஸ்திரேலியாவிற்கு புலம்பெயர்ந்து செல்வோருக்கு உதவும் வண்ணம் சேவை மையம் ஒன்றை நிறுவி அதன் மூலம் 3000 பேருக்கு மேல் ஆஸ்திரேலியாவில் புலம்பெயர்வதற்கு உதவினார். பிரித்தானியாவிலிருந்து பிரான்ஸ், இத்தாலி போன்ற நாடுகளுக்கு பிரயாணம் மேற்கொண்டு பல நகரங்களில் ஆஸ்திரேலியாவின் குடியுரிமை பற்றி சொற்பொழிவாற்றினார். 1854 வருடம் குடும்பத்துடன் மறுபடி ஆஸ்திரேலியாவிற்கு பயணித்தார். இந்த முறை தனது சேவையை விக்டோரியா மாகாணத்தில் தொடங்கினார். விக்டோரியாவில் உள்ள தங்க வயல்களில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்காக தங்கும் விடுதிகளை சாலை ஓரங்களில் அமைத்தார். மெல்பனில் இருந்து கொண்டு அரசாங்க உதவியுடன் தங்கச் சுரங்க தொழிலாளர்கள் வாழ்க்கை மேம்படுவதற்கு பல திட்டங்களை செயல்படுத்தினார். உடல்நலக் குறைவால் 1858 சிட்னிக்கு திரும்பிய கேரலைன் உடல்நலம் தேறிய சில மாதங்களிலேயே 4 முறை அரசியல் சொற்பொழிவுகளை நிகழ்த்தினார். அதில் ஆஸ்திரேலியாவில் நிரந்தர குடியமர்வு பற்றியும் வேலைவாய்ப்பு, விவசாய பண்ணை மற்றும் தொழில் தொடங்குவதற்கு தேவையான ஆலோசனைகளை வழங்கினார். இது தொடர்பாக தினசரிகளில் தொடர்ந்து கட்டுரைகளையும் எழுதி வந்தார். 1865 வருடம் பிரித்தானியாவிற்கு பயணித்த இவர் அங்கு இருந்த எஞ்சிய நாட்கள் முழுவதும் புலம்பெயர்ந்தோர் நலனுக்காக அரசாங்கத்திடம் தொடர்ந்து முறையீடுகளை செய்து வந்தார். அதன் பயனாக அரசாங்கம் பல விதிமுறைகளை தளர்த்தியது, வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்தது. லண்டனில் 1877 வருடம் உயிர் நீர்த்தார் இவர். பிரித்தானிய அரசு அவர் செய்த சேவையை மறந்திருந்தாலும் ஆஸ்திரேலிய அரசு மறக்கவே இல்லை. பிரித்தானிய ராணியை அடுத்து அவரது உருவத்தை $5 தாளில் 1967 அச்சிட்டு வெளியிட்டது ஆஸ்திரேலிய அரசு. ஆஸ்திரேலியா முழுவதும் அவரது பெயரில் பள்ளிகள், கல்லூரிகள் பல உள்ளன. இவர் மறைவிற்கு பிறகு ஆஸ்திரேலியாவின் உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் ஆஸ்திரேலியா வழங்கப்பட்டது. கேன்பராவில் உள்ள டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹியூமன் சர்வீசஸ் கட்டிடத்திற்கு இவரது பெயர் சூட்டப்பட்டுள்ளது.
நம்ம ஆஸ்திரேலியா.
படைத்தவர் தினகரன் செல்லையா.
நிகழ்ச்சி ஆக்கம் வைசன்.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை தமக்கு அறிய தாருங்கள்.